الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين وبعد قني تركري الله بنديار هلي الله ويمرم ياه بينده اللمار الله بن أجت ينكم مغلكم نينيو بدتي ابناها آرمم سيهرين قني تركري ورهلي الله تبارك وتعالى நமக்கு ஒரு சிறந்த மார்க்கத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறான். இன்றைய தினம் நான் உங்களுக்கு உங்கள் மார்க்கத்தை முழுமைப்படுத்தினேன், என் அருளை உங்களுக்கு நிறைவு செய்திருக்கிறேன், உங்களுக்கு இஸ்லாமை மார்க்கமாக ஏற்று திருப்தி அடைந்திருக்கிறேன் என்று அல்லாஹ் தபாரக் வ தஆலா மிக தெளிவாக இந்த மார்க்கத்தின் உன்னத தன்மையை பற்றி நமக்கு எடுத்துச் சொல்கிறான். சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் அல்லாஹுடைய படைப்புகளில் மிக சிறந்த படைப்பாவான். காரணம், இஸ்லாம் என்ற ஒரு உயர்ந்த மார்க்கம் நெறி அல்லாஹுவின் அந்த தீன் அவனிடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் இந்த தீனை கொண்டுதான் ஒரு முஸ்லிம் அல்லாஹுவிடத்திலே கண்ணியமடைகிறான். வானம், பூமி, சூரியன், சந்திரன் அனைத்தும் அல்லாஹ் அவற்றுக்கு கொடுத்த அந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தில் தான் இருக்கின்றன. அல்லாஹ் தபாரக் வ தஆலா அவற்றையெல்லாம் இந்த இஸ்லாம் என்ற நெறியின் மீதே அமைத்து விட்டான். மனிதனுக்கு அல்லாஹ் தபாரக் வ தஆலா இதை தேர்ந்தெடுத்து செயல்படுகின்ற அந்த தேர் உரிமையை கொடுத்திருக்கின்றான். இவனுடைய விருப்பத்தின்படி இந்த மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து இதுதான் அல்லாஹுடைய விருப்பம், இதன் அடிப்படையில் நடப்பதில் தான் எனக்கு இம்மையிலும் மறுமையிலும் கண்ணியம் இருக்கிறது என்ற அந்த நம்பிக்கையோடு இவன் செயல்படும் போது கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவிடத்திலே மிக உயர்ந்த தகுதியை பெறுகிறான். அல்லாஹுவிற்கு நெருக்கமானவர்களிலே இவன் ஆகிறான். ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மார்க்கத்தை கிடைக்க பெற்ற நாம், இந்த தீனை அடைய பெற்ற நாம், இந்த தீனுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை, மகத்துவத்தை, இந்த தீனுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை செய்கிறோமா, இந்த தீனை கொண்டு நாம் கண்ணியத்தை உணர்கிறோமா, இந்த தீனை வாழ்க்கையிலே நாம் பின்பற்றுவதிலே பெருமை அடைகிறோமா, மகிழ்ச்சி அடைகிறோமா என்றால் கொஞ்சம் நம்மை நாமே சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று மாற்று மத கலாச்சாரம், காஃபிர்களின் அந்த இழிவுமிகு கலாச்சாரம், அவர்களுடைய அசிங்கமான அந்த நடவடிக்கைகள், முட்டாள்தனமான கலாச்சாரங்கள், இவைதான் இன்று முஸ்லிம்களில் பலருக்கு கவர்ச்சியாக தெரிகின்றன. முஸ்லிம்கள் பள்ளத்தை நோக்கி ஓடை ஓடுவது போல, பள்ளத்தை நோக்கி ஓடை ஓடுவது போல அந்த காஃபிர்களின் அசிங்கமான, கேவலமான, முட்டாள்தனமான கலாச்சாரத்தை நோக்கி அப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எது நமக்கு பயன் தரக்கூடியது, எது நமக்கு பயனற்றது, எது மார்க்கத்திற்கு முரணற்றது, எது மார்க்கத்திற்கு முரணானது என்பதையெல்லாம் பகுத்து ஆராய்ந்து எதை நாம் எடுத்துக்கொள்வதற்கு மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறதோ அதை மட்டும் எடுத்துக்கொள்ளாமல், மாறாக மாற்றார்கள் காண்பிக்கின்ற, அவர்கள் செய்கின்ற, அவர்கள் பரப்புகின்ற, அவர்கள் எதன் பக்கெல்லாம் அழைக்கிறார்களோ அதன் பக்கெல்லாம் குருடர்களாக, செவிடர்களாக பல முஸ்லிம்கள் ஓடுவதை பார்க்கிறோம். சகோதரர்களே, மிகவும் ஒரு வருந்தத்தக்க, ஒரு வேதனையான ஒரு நிகழ்வு இது. அல்லாஹ் தபாரக் வ தஆலா சூரத்துல் அன்ஆம் உடைய 153வது வசனத்திலே கூறுகிறான் பாருங்கள், وَأَنَّ هَذَا صِرَاطِي مُسْتَقِيمًا فَاتَّبِعُوهُ وَلَا تَتَّبِعُوا السُّبُلَ فَتَفَرَّقَ بِكُمْ عَن سَبِيلِهِ ذَلِكُمْ وَصَّاكُمْ بِهِ لَعَلَّكُمْ تَتَّقُونَ. அல்லாஹ் கூறுகிறான், நம்மை பார்த்து கூறுகிறான், நம்மை அழைத்து சொல்கிறான், இதுதான் எனது பாதை, இஸ்லாமை சுட்டி காண்பித்து எந்த தீனை முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக, அவர்களுடைய சொல் செயல்களின் மூலமாக, அவர்களுடைய அங்கீகாரத்தின் மூலமாக, அவர்களுடைய கலாச்சாரத்தின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித சமுதாயத்திற்கு அறிமுகப்படுத்தினானோ அந்த தீனை சுட்டி காண்பித்து, இன்று முஸ்லிம்கள் தீனை எப்படி புரிந்து வைத்திருக்கிறார்கள், நாட்டுக்கு ஏற்ப தீன், ஊருக்கு ஏற்ப தீன், அவர்களுடைய ஜமாஅத்திற்கு ஏற்ப தீன். இல்லை சகோதரர்களே, தீன் ஒன்றே ஒன்றுதான். எதை அல்லாஹ் அவனுடைய தூதருக்கு இறக்கினானோ, வத்தபிஅ மா உன்ஸில இலைக மிர் ரப்பிக், நபியே உமக்கு உமது இறைவன் புறத்திலிருந்து இறக்கப்படுவதை மட்டும் நீங்கள் பின்பற்றுவீராக. இதை தவிர வேறு ஒன்றை பின்பற்றுவதற்கு, வேறொன்றை எடுத்து நடப்பதற்கு முஸ்லிம்கள் ஆகிய நமக்கு அனுமதி இல்லை சகோதரர்களே. அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், இதுதான் எனது பாதை, அல்லாஹ் அங்கீகாரம் கொடுக்கிறான். எதற்கு? எதை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்களோ, போதித்தார்களோ, முஸ்தகீமன், மிகச்சரியானது, மிக நேரானது, மிக நீதமானது, மிக நேர்மையானது, ஒழுக்கம் நிறைந்தது. இதை தவிர உள்ள அனைத்தும், அதில் சில விஷயங்கள் கவர்ச்சியாக தெரிந்தாலும், நல்லதாக தெரிந்தாலும், அவை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும்போது மனிதனின் இம்மை மறுமை ஈடேற்றத்திற்கு பயன் தரக்கூடியதாக இருக்காது. ஒன்று நன்றாக இருக்குமேயானால் இன்னொன்று மிக தீமையாக இருக்கும். ஒன்றிலே பயன் இருக்குமேயானால் ஒன்றிலே மிகப்பெரிய கெடுதி இருக்கும். ஒன்றிலே மனிதர்களுக்கு சில நன்மைகள் இருக்குமேயானால் மற்றொன்றிலே மிகப்பெரிய ஆபத்து இருக்கும். இஸ்லாமை தவிர நீங்கள் எந்த கொள்கை, கோட்பாடு, சமயம், வழிபாட்டு முறையோ அல்லது வாழ்க்கை முறையோ நீங்கள் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக அவை அப்படித்தான் இருக்கும். இஸ்லாம் ஒன்று மட்டும்தான், அதனுடைய அனைத்து அம்சங்களும் நேர்மையானது, அதனுடைய அனைத்து அம்சங்களும் நீதமானது, ஒழுக்கம் நிறைந்தது, பாதுகாப்பு நிறைந்தது. காரணம் என்ன? படைத்த ரப்புல் ஆலமீன் இதை இறக்கி இருக்கிறான். படைத்த ரப்புல் ஆலமீன் படைப்பினங்களின் தன்மைகளை அறிந்தவன், காலங்களின் மாற்றங்களை அறிந்தவன், மனிதர்களின் சுபாவங்களை அறிந்தவன் இதை கொடுத்திருக்கிறான். சகோதரர்களின் முஸ்தகீமா, எனது இந்த பாதைதான் நேரான பாதை, சரியான பாதை. இத்தோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனது கட்டளையை முடித்தானா? வஅன்னஹாதா சிராத்தி முஸ்தகீமா, இந்த வார்த்தையை சொன்னாலே போதுமானது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இத்தோடு நமக்கு வலியுறுத்துகிறான் பாருங்கள், ஃபத்தமிஉஹு, இதையே நீங்கள் பின்பற்றுங்கள். இதுதான் நேரானது, இதுதான் நேர்மையானது, இதுதான் சரியானது என்று சொன்னால் அடுத்து நாமே என்ன செய்ய வேண்டும்? அதை பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதையும் நமக்கு சொல்கிறான், இதை நீங்கள் பின்பற்றுங்கள். நேர்மையானதை, நீதமானதை, ஒழுக்கம் நிறைந்ததை, பாதுகாப்பு நிறைந்ததை பின்பற்றவில்லை என்றால் மனிதன் வேறு எதை பின்பற்றுவான் சொல்லுங்கள் பார்க்கலாம். பிறகு சொல்கிறான், இதை தவிர வேறு எந்த பாதைகளையும் நீங்கள் பின்பற்றாதீர்கள், இதை தவிர வேறு எந்த வழியிலும் நீங்கள் செல்லாதீர்கள். எவ்வளவு அழுத்தத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். எங்கே மிகப்பெரிய ஒரு உண்மையை, அந்த உண்மையை மறுத்தால், அந்த உண்மையை நிராகரித்தால், அந்த உண்மையை புறக்கணித்தால் மாபெரும் சீரழிவு, சீர்கேடு ஏற்படுமோ அது போன்ற இடங்களில்தான் இவ்வளவு அழுத்தமாக, ஆணித்தரமாக, தெல்ல தெளிவாக அல்லாஹ் குறிப்பிடுவான். சகோதரர்களே, இதுதான் எனது நேரான நீதமான பாதை, இதை நீங்கள் பின்பற்றுங்கள். இதை தவிர வேறு எந்த வழிகளாக இருக்கட்டும், யாருடைய கலாச்சாரமாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஞானியாக, தத்துவ சிந்தனைவாதியாக அல்லது புரட்சிக்காரராக இருக்கட்டும், வேறு எந்த பாதைகளையும் நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், அப்படி நீங்கள் எனது இந்த ஒரு நேரான நேர்மையான பாதையை விட்டு வேறு பாதைகளிலே சென்றால் நீங்கள் உங்கள் ரப்பை அடைய முடியாது, சொர்க்கத்தை அடைய முடியாது. ஏன்? அல்லாஹ்வுடைய இஸ்லாம் என்ற நேரான அந்த ஒரே ஒரு ஒப்புக்கொள்ளப்பட்ட பாதையிலிருந்து அவை உங்களை பிரித்து விடும், அவை உங்களை வழிநடத்தி விடும்.
பிறகு சொல்கிறான் பாருங்கள், தாலிக்கும் வஸாக்கும் பிஹி, இது ஒரு சாதாரணமான விஷயமாக நீங்கள் எடுத்துக் கொள்ளாதீர்கள். எவ்வளவு அழுத்தம் சொல்கிறான் அல்லாஹ், என்றைக்காவது சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? எவ்வளவு அழுத்தமாக சொல்கிறான் நம் மீது கருணை கொண்டு. நாம் வழி தவறிவிடக் கூடாது, மன இச்சைகளை பின்பற்றி விடக் கூடாது, மாற்றார்களின் வழியிலே சென்று விடக் கூடாது. அல்லாவின் எதிரிகளாகிய யூத கிறிஸ்தவ மஜூசிகளின் கலாச்சாரத்திலே கரைந்து விடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய அந்த கண்டிப்பை பாருங்கள். இது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. உங்கள் இறைவன், உங்களை படைத்தவன், உங்கள் ரப்பு, நீங்கள் யாருக்கு ருக்கு சுஜூது இபாதத்து செய்கிறீர்களோ அந்த ரப்பு உங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரையாகும். உங்களது ரப்பு, உங்களை படைத்தவன் உங்களுக்கு இந்த அறிவுரையை சொல்கிறான். ஏன்? லஅல்லகும் தத்தகூன், அப்போதுதான் நீங்கள் ஒழுக்கமானவர்களாக, பரிசுத்தமானவர்களாக, தக்குவா இறையச்சமுடையவர்களாக, மார்க்க பற்றுடையவர்களாக இருப்பீர்கள். தாலிக்கும் வஸாக்கும் பிஹி லஅல்லகும் தத்தகூன். இவ்வளவு ஒரு ஆழமான, இவ்வளவு அழுத்தமான விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான். எனவேதான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூரா ஆராஃப் வரை உள்ள அத்தனை அத்தியாயங்களையும் முஹ்கமாத் என்று சொல்வார்கள். மீண்டும் மீண்டும் இதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலே ஓதுவார்கள், இரவு தொழுகையிலே ஓதுவார்கள், மக்களுக்கு இந்த வசனங்களை, இந்த சூராக்களை கற்றுக் கொடுப்பார்கள். ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, நம்மிலே பெரும்பாலானவர்கள் இவற்றையெல்லாம் பெரிய சூராக்கள், பெரிய சூராக்கள் என்று புறக்கணித்து அவற்றை ஓதுவதை கூட மறந்திருப்பதை பார்க்கிறோம். அவற்றின் வசனங்களை சிந்திப்பது தூரமான விஷயமாக இருக்கிறது சகோதரர்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவ்வளவு தெளிவாக சொல்கிறான், இந்த முஷ்ரிக்குகள், இந்த யூதர்கள், இந்த கிறிஸ்தவர்கள் உங்களுக்கு எதிரிகள். என்ன செய்வார்கள்? உங்களுடைய இஸ்லாமிய அடையாளத்திலிருந்து, உங்களுடைய இஸ்லாமிய வாழ்க்கை அந்த கலாச்சாரத்திலிருந்து நீங்கள் எப்படி தனித்து தெரியப்பட வேண்டுமோ அதிலிருந்து உங்களை பிரித்தெடுத்து, உங்களை அதிலிருந்து கழட்டி எடுத்து, உங்களை அதிலிருந்து வெளியேற்றி தங்களது சமுதாயத்தில் ஒரு சமுதாயமாக நீங்கள் கரைகின்ற வரை, கலக்கின்ற வரை அவர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுவதை பாருங்கள். சூரத்துல் பக்ராவின் 217வது வசனத்திலே முஷ்ரிக்குகள் உங்களிடத்திலே சண்டை செய்து கொண்டே இருப்பார்கள், உங்களிடத்திலே போரிட்டுக் கொண்டே இருப்பார்கள், உங்களை வம்புக்கு இழுத்துக் கொண்டே இருப்பார்கள். இதுவரை ஹத்தா எருதுக்கும் அன்றினிக்கும், உங்கள் அவர்களுடைய நோக்கம் என்ன? உங்களை உங்கள் மார்க்கத்திலிருந்து, உங்கள் மார்க்க அடையாளத்திலிருந்து, உங்கள் மார்க்க கலாச்சாரத்திலிருந்து உங்களை திருப்பி விட வேண்டும், உங்களை வெளியே கொண்டு வந்து விட வேண்டும். ஒரு முஸ்லிம் அவனது கொள்கையால், அவனது வணக்க வழிபாட்டால், அவனுடைய கலாச்சாரத்தால் முஸ்லிமாக தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக உங்கள் மீது போரே தொடுப்பார்கள். இனிஸ்தத்தாள், இதற்காக முடிந்த அளவு அவர்கள் முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் அடுத்து எச்சரிக்கை செய்கிறான் பாருங்கள், அவர்களுடைய இந்த போராட்டத்திலே, அவர்களின் இந்த தாக்குதல்களிலே யார் ஒருவர் சிக்கிக் கொண்டு தனது மார்க்கத்தை விட்டு விலகி விடுகிறாரோ, தனது மார்க்கத்தை விட்டு வெளியேறி விடுகிறாரோ, காஃபிரான நிலையிலே, அல்லாஹுவை நிராகரித்த நிலையிலே இறந்து விடுகிறாரோ, அவர்கள் செய்த அமல்கள் துன்யாவிலும் நாசமாகிவிடும், மறுமையிலும் நாசமாகிவிடும். இவர்கள் நரகவாதிகள், நரகத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த விஷயத்தை, இந்த வேதத்தை இறக்கிய காலத்திலேயே தெளிவுபடுத்தி விட்டான். இந்த யூதர்கள், முஷ்ரிக்குகள், மஜூசிகள் இவர்கள் ஒருவரை அவருடைய இஸ்லாமிய அடையாளத்திலிருந்து வெளியேற்றுவதற்கு முயற்சி செய்வார்கள். லாயிலாக இல்லல்லாஹுவில் இருந்து வெளியேற்ற முயற்சி செய்வார்கள். அவனுடைய அந்த ஷஹாதாவில் இருந்து வெளியேற்ற முயற்சி செய்வார்கள். நீ எல்லா சுகங்களையும் எல்லா இன்பங்களையும் அனுபவிக்கலாம் இந்த லா இலாஹா இல்லல்லாஹ்வை விட்டு, இந்த இஸ்லாம் என்ற அந்த வட்டத்திலிருந்து நீ வெளியேறிவிட்டால் என்று முஸ்லிமுக்கு ஆசையூட்டுவார்கள், பொருளாதார ஆசையூட்டுவார்கள், பெண்களின் ஆசை ஊட்டுவார்கள், சுகபோக வாழ்க்கையின் ஆசை ஊட்டுவார்கள், முடிந்தால் அதற்காக ஆயுதமேந்தியும் தாக்குதல் நடத்துவார்கள். அப்படி ஆயுதமேந்தி தாக்க முடியவில்லை என்று சொன்னால் வேறு வழிகளிலே அவனுடைய சிந்தனையை இஸ்லாமிய சிந்தனையிலிருந்து ஷஹாதாவின் ஈமானின் பற்றிலிருந்து அவனை வெளியேற்றி கொண்டு வந்து ஷிர்கை நேசிப்பவனாக, குஃபுர் இறை நிராகரிப்பை நேசிப்பவனாக, அந்த அசிங்கங்களை ஆபாசங்களை அவர்களுடைய அந்த அநாகரிகமான கலாச்சாரத்தை நேசிக்கக்கூடியவர்களாக மாற்ற முயற்சிப்பார்கள். அன்பிற்குரியவர்களே, இது சாதாரணமான போர் அல்ல. வாளேந்தி போர் செய்வதை விட எதிர்ப்பு வெளிரங்கமாக படையை எடுத்துக்கொண்டு தாக்குதல் நடத்துவதை விட மிக மோசமான தாக்குதல் இந்த மறைமுகமான தாக்குதல். ஏன்? வெளிரங்கமான தாக்குதலின் காரணமாக நம்முடைய கை கால் உடல் உறுப்புகள் அல்லது உயிர்கள் தான் சேதமடையும் சகோதரர்களே. ஆனால் அவர்களுடைய இந்த கலாச்சார தாக்கத்தால், அவர்களுடைய இந்த கலாச்சார போரால் பாதிப்படையக்கூடியது எது தெரியுமா? நம்முடைய கல்பு சகோதரர்களே, நம்முடைய உள்ளங்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக, நம்முடைய உள்ளங்களை அல்லாஹ் சீர்படுத்துவானாக. இந்த கல்விலே அல்லாஹுவின் தூதரின் மீது நேசம், அவர்களுடைய கலாச்சாரத்தின் மீது நேசம், அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை கலையின் மீது நேசம், அவர்களுடைய அந்த இஸ்லாமிய வாழ்வியலின் மீது நேசம் இருக்குமேயானால் நாம் அவற்றில் சிலவற்றை விட்டாலோ அல்லது சிலவற்றிலே குறைவு செய்தால் கூட அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன். ஆனால் சகோதரர்களே, இந்த உள்ளத்திலே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹதி, அவர்களுடைய அந்த கலாச்சாரத்தின் மீது வெறுப்பு ஏற்பட்டு விடுமையானால் அல்லாஹ் பாதுகாப்பானாக. இஸ்லாமிய அந்த வாழ்க்கையின் மீது, இஸ்லாமிய அந்த மார்க்கத்தின் செயல்பாட்டின் மீது வெறுப்பு ஏற்பட்டு விடுமையானால், அதன் மீது விடுமையானால், அதை பார்க்கும் பொழுது கோபம் என்ற அந்த ஒரு விதமான போக்கு ஏற்பட்டு விடுமையானால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதற்கு பிறகு இவனுடைய ஈமானே பிரயோஜனம் அளிக்காது. ஏன் தெரியுமா? யார் அல்லாஹ்வின் தூதரை வெறுப்பார்களோ, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை வெறுப்பார்களோ, அவர்களுடைய ஷஹாதா பலனளிக்காது, அவர்களுடைய ஈமான் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாது. இந்த ஒரு செயலைத்தான் தங்களது கல்விகளின் மூலமாக, தங்களுடைய அந்த வேலை வாய்ப்புகளின் மூலமாக, தொழில் துறைகளின் மூலமாக, ஊடகங்களின் மூலமாக இன்னும் நாம் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவிற்கு எல்லா துறைகளிலும் இன்றைய அந்த மாற்றார்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், மஜூசிகள், இவர்களெல்லாம் முஸ்லிம்களின் மீது எத்தகைய தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள்? கலாச்சார ரீதியான தாக்குதல். ஒரு முஸ்லிமுடைய கல்விலே அவனுடைய இஸ்லாமிய பற்று பலவீனம் அடைய வேண்டும். அவர்களுடைய அந்த வாழ்வியல் கலாச்சாரத்தின் மீது அவர்களுக்கு ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை ஏற்பட வேண்டும். அவர்களுக்கு அதன் மீது ஒரு விதமான வெறுப்பு ஏற்பட வேண்டும். மாற்றார்களை, அல்லாஹ்வின் எதிரிகளை ஹீரோக்களாக, அவர்களை ஒரு முன்மாதிரியாக, அவர்களை திறமையானவர்களாக, சிந்தனைவாதிகளாக, அவர்களை மிகப்பெரிய ஒரு முற்போக்குவாதிகளாக காட்டி அவர்களின் மீது அன்பை ஏற்படுத்துவது, அவர்களை மதிக்க வைப்பது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆடையிலும் அலங்காரத்திலும் வாழ்வியலிலும் வாழ்க்கையிலும் அவர்களுடைய கலாச்சாரத்தை அப்படியே ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவது. என்ன தெரியுமா சகோதரர்களே? இன்னல் முஹிப்ப லிமன் யுஹிப்பு முத்தியா, நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ அவர் பின்னால் தான் நீங்கள் செல்வீர்கள். இன்னல் முஹிப்ப லிமன் யுஹிப்பு முத்தியா, உங்களுக்கு யார் மீது விருப்பம் இருக்கிறதோ அவரை நீங்கள் கண்டிப்பாக பின்பற்றுவீர்கள். அவர் உங்களை பின்பற்ற சொல்லவில்லை என்றாலும் சரி, அவர் பின்னால் தான் செல்வீர்கள். இதைத்தான் ஏற்படுத்துகிறார்கள். அல்லாஹ்வின் மீது, அல்லாஹ்வின் தூதரின் மீது, சத்திய சஹாபாக்களின் மீது உண்டான முஹப்பத் எப்படி வரும்? அவர்களை பற்றி அறிவதற்கு, பேசுவதற்கு, அவர்களுடைய கலாச்சாரத்தை தெரிந்து கொள்வதற்கு நம்மிடத்திலே நாம் என்ன வைத்திருக்கிறோம்? ஏதோ ஜும்ஆவிலோ அல்லது எங்கேயாவது ஒரு இடத்திலே நடக்கின்ற அந்த ஒரு சில மணித்துளிகளின் நிகழ்ச்சிகளை தவிர, நமது குடும்பத்திலே, நமது பள்ளிக்கூடத்திலே, நமது வியாபார ஸ்தலங்களிலே நமக்கு என்ன அமைப்பு இருக்கிறது அதை பற்றி பேசுவதற்கு, குர்ஆனை பற்றி, ஹதீஸை பற்றி, இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி, அந்த வாழ்வியலை பற்றி அறிமுகப்படுத்துவதற்கு, சொல்வதற்கு, போதிப்பதற்கு இங்கே இன்று பார்த்தோம் என்று சொன்னால் மிகவும் பலவீனமான நிலையில் இருக்கிறோம். பார்ப்பதெல்லாம் எது, எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி, முஸ்லிம்களும் கூட தங்களுடைய வியாபார தலங்களிலே ஆடை அலங்காரங்களுக்கு, அவர்களுடைய தொழில்களுக்கு அவர்கள் முன்னிலைப்படுத்துவதெல்லாம் மாற்றார்களின் அந்த கலாச்சாரத்தை தான். ஆகவே அவர்களின் அந்த காண்பிக்கப்பட்டு, அவர்களை பற்றி பேசப்பட்டு, ஒரு முஸ்லீமுடைய உள்ளத்திலே அவர்களின் மீது நேசம் ஏற்படுகிறது. என்ன செய்கிறான்? அவர்களை போன்று உடையணிய ஆரம்பிக்கிறார், அவர்களை போன்று முகத்தை மாற்றிக்கொள்கிறான். முஸ்லிம் பெண்கள் அவர்களை போன்று ஆடையணிய அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள், விரும்புகிறார்கள். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக முதலிலே இஸ்லாமிய முஸ்லிம்களுக்கு என்று இருந்த ஆடை, முஸ்லிம்களுடன் அந்த கலாச்சாரம் அது பாதித்தது. காபிர்களின் கலாச்சாரம் முற்றிலுமாக முஸ்லிம்களுக்குள்ளே நுழைந்து முஸ்லிம் காபிர் என்று பிரித்து பார்க்க முடியாத ஒரு ஆடையை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். பிறகு முஸ்லிம்களுடைய முகத்திலே ஆடி சென்றது, பிறகு முஸ்லிம்களுடைய பெண்களின் புர்கா சென்றது, பிறகு அதுவும் மாடல் மாடலாக இன்று எவ்வளவு பெரிய ஒரு கலாச்சார சீரழிவிலே ஒரு காபிரை போன்றே வாழக்கூடிய பல முஸ்லிம்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவுடைய 89வது வசனத்திலே இதை இன்னும் தெளிவாக சொல்கிறான். فلا تتخذوا منهم اولياء حتى يهاجروا في سبيل الله. அந்த காபிர்கள் என்ன விரும்புகிறார்கள்? அவர்களை போன்று நீங்களும் காபிர்களாகவே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஒரு காபிர் அல்லாஹுவின் எதிரி ஒரு முஸ்லிமை அவனுடைய மார்க்கத்திலிருந்து திருப்ப வேண்டும், அதற்காக எப்பேற்பட்ட விலையை வேண்டுமானாலும் அவன் கொடுக்க தயாராக இருப்பான். அவர்கள் எப்படி காபிராக இருக்கிறார்களோ அதுபோன்று நீங்களும் காபிராக மாறி அவர்களோடு நீங்களும் சமமாக கலந்து விட வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்ன அந்த கூற்றை பாருங்கள், இன்று நமது வாழ்க்கையில எவ்வளவு யதார்த்தமாக பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லதத்தபிஉன்ன சுனனல் லதீன மின் கப்லிக்கும் ஷிப்ரம் பிஷிப்ரின் வதிராஅம் பிதிராஇன் ஹத்தா லௌ ஸலகு ஜுஹ்ர ரப்பின் லஸலக்தமு காலு அல் யஹூது வன்னஸாரா கால ஃபமன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முந்திய மக்களின் கலாச்சாரத்திலே நீங்கள் சீரழிவீர்கள், அவர்களை நீங்கள் பின்பற்றுவீர்கள், ஜானுக்கு ஜான், முழத்துக்கு முழம் என்று அவர்களை அப்படியே காப்பி அடிப்பீர்கள். அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்களிலே ஒருவன் ஒரு உடும்பின் பொந்திற்குள் சென்று இருந்தால் அதற்குள் நீங்களும் நுழைய முயற்சிப்பீர்கள். எவ்வளவு கேவலம் பாருங்கள். இப்படித்தான் என்று அவன் எப்படி தலையை சிறைக்கிறானோ, எப்படி முடி வைக்கிறானோ, எப்படி ஆடைகளை கிழித்துக் கொள்கிறானோ, ஒழுங்கினமான கேவலமான ஆடைகளை அணிகிறானோ, அதே போன்று முஸ்லிம் வாலிபன் அணிய முயற்சிக்கிறான். அந்த பெண்கள் எப்படி அசிங்கமான கேவலமான ஆடைகளை அணிய நினைக்கிறார்களோ அதே ஆடையை முஸ்லிம் பெண்கள் அணிய நினைக்கிறார்கள். ஒரு உடும்பு பொந்தில் அவன் சென்றால் நீங்களும் செல்ல முயற்சிப்பீர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்போது நபி தோழர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, யூத கிறிஸ்தவர்களை குறித்தான் நீங்கள் சொல்கிறீர்கள், கால ஃபமன், இவர்களை தவிர வேறு யாரை நான் குறிப்பிடப் போகிறேன்? இன்று சினிமாக்களிலும் சரி, சீரியல்களிலும் சரி, அத்தனை கலாச்சார சீரழிவை யார் அறிமுகப்படுத்துகிறார்கள்? ஆடை வடிவங்களாக இருக்கட்டும், அத்தனை வாழ்க்கையின் எல்லா துறைகளிலும் எது அவர்கள் அறிமுகப்படுத்துகிறார்களோ அதுதான் லைஃப் ஸ்டைல், அதுதான் கலாச்சாரமாக, அதுதான் முன்னேறிய வாழ்க்கையாக, அதுதான் மக்களுக்கு அட்வான்ஸாக, லேட்டஸ்ட் மாடலாக மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி நாம் பார்க்கும் போது ஏறக்குறைய ஒரு 7-8 முக்கியமான விஷயங்களை நாம் கருத்திலே கொள்ள வேண்டும். மாற்றார்களின் கலாச்சாரத்தால் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட அந்த தாக்கத்தை, அதில் ஒன்றுதான் சகோதரர்களே, ஒவ்வொரு முஸ்லிமும் அவன் தனக்கென்று ஒன்றை வைத்துக் கொண்டு அதிலே பெருமை அடிப்பது, எனது ஊர் என்று பெருமை அடிப்பது, எனது நாடு என்று பெருமை அடிப்பது, அசபியா என்று அல்லாஹுடைய தீனிலே இதற்கு சொல்லப்படும் மிக கேவலமான ஒன்று. நாட்டு பற்று என்ற பெயரிலே, ஊர் பற்று என்ற பெயரிலே, குடும்பம் என்ற பெயரிலே, கோத்திரம் என்ற பெயரிலே பேசப்படக்கூடிய அத்தனையும் சரி அல்லாஹுவால் வெறுக்கப்பட்ட ஒன்று. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை பாருங்கள், லைஸ மின்னா மன் தஆ இலா அஸபியத்தின் வலைஸ மின்னா மன் காதல லி அஸபியத்தின் வலைஸ மின்னா மன் மாத அலா அஸபியத்தின். யாரிடத்திலே இப்படிப்பட்ட ஒரு தவறான பிடிப்பு இருக்கிறதோ, இதற்கு இனவாதம் என்று சொல்லலாம், மொழிவாதம் என்று சொல்லலாம். சில மக்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு சங்கம் வைத்துக் கொள்வார்கள், அந்த சங்கத்திற்கு அவர்களுடைய ஊர் பெயரை வைத்துக் கொள்வார்கள். கேட்டால் இது எங்க ஊருக்குள்ள சங்கம், எங்க ஊர் மக்கள் மட்டும்தான் இதிலே மெம்பராக இருக்க முடியும், எங்கள் ஊர் மக்களுக்கு மட்டும்தான் நாங்கள் நன்மை செய்வோம், சதகா கொடுப்போம், தர்மம் கொடுப்போம், இப்படியெல்லாம் வைத்துக் கொண்டு முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பிரிவினை செய்வதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யார் இப்படி அசபியாவின் பக்கம் அழைக்கிறானோ அவன் நம்மை சார்ந்தவன் அல்ல, யார் இந்த அசபியா இனவாதத்திற்காக போரிடுகிறானோ அவனும் நம்மை சார்ந்தவன் அல்ல, யார் இந்த இனவாதத்தின் மீது மரணிக்கிறானோ அவனும் நம்மை சார்ந்தவன் அல்ல. அடுத்து சகோதரனே, பெண்களுடைய இன்றைய கலாச்சார சீரழிவு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சூரத்துல் அஹ்சாபின் 33வது வசனத்திலே சொல்கிறான் பாருங்கள், வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் உலா. பெண்களின் ஆடை அலங்காரங்களின் அந்த மோசமான நிலையை குறிப்பிடும் போது காஃபிர்களுடைய காலத்திலே, ஜாஹிலியாவின் காலத்திலே அந்த பெண்கள் எப்படி ஆடை அணிகலன்களை அநாகரிகமாக அணிந்து கொண்டு வெளியே சுற்றித் திரிந்தார்களோ, முஸ்லிம் பெண்களே, நபியின் மனைவிகளே, நீங்கள் அப்படி திரியாதீர்கள் என்று. இன்று நமது குடும்பங்களிலே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், எத்தனை பெண்கள் ஹிஜாப் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஹிஜாப் இருந்தாலும் அதை ஒரு சின்ன பெயருக்காக வைத்துக் கொண்டு அதிலே அவர்களுடைய கலாச்சார சீரழிவை பார்க்கிறோம் சகோதரர்களே. இது மிகப்பெரிய சீரழிவு. காரணம் என்ன? ஒரு பெண் ஒரு முஸ்லீமுடைய குடும்பத்திலே, முஸ்லீமுடைய முஹல்லாவிலே கெட்டுவிட்டால் போதும், அவருடைய கணவனை கெடுக்க, குடும்பத்தை கெடுக்க, தான் பெற்ற பிள்ளைகளை கெடுக்க அவள் ஒருத்தியே போதுமானவள். எனவே பெண்களினால் ஏற்படக்கூடிய அந்த கலாச்சார சீரழிவு மிக சாதாரணமானதல்ல. அதுபோன்றுதான் சகோதரர்களே, அந்த காஃபிர்கள் ஒவ்வொரு நாளை ஏற்படுத்திக் கொண்டு அந்த நாள்களுக்கு ஒரு பெயரை சூட்டி அதை ஒரு விழாவாக கொண்டாடுவது. இன்னும் சில நாட்களிலே நீங்கள் பார்த்தால் நியூ இயர் என்று ஒன்றை கொண்டாடுவார்கள். எந்த ஆண்டுக்கு நமக்கும் நமக்கு சம்பந்தமே இல்லையோ, நமது மார்க்கத்திற்கு சம்பந்தமே இல்லையோ, அந்த ஒரு ஆண்டை கொண்டு அதனுடைய தொடக்கத்தை ஒரு ஹாப்பி நியூ இயர் என்று முஸ்லிம்களே தங்களுக்கு மத்தியிலே பரிமாறிக்கொள்வதை அல்லது காஃபிர்களுக்கு அதை சொல்வதை பார்க்கிறோம் சகோதரனே. இன்னும் இது போன்ற எத்தனை அந்த நாட்களை டீச்சர்ஸ் டே என்று வைத்துக் கொள்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் பேரண்ட்ஸ் டே, இப்படி அடுக்கிக் கொண்டு போனால் ஒரு ஆண்டுக்கு எத்தனையோ நாட்களை அதை ஒரு பெருநாளாக, அதிலே ஒரு மக்களுக்கு மத்தியிலே வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். இன்று முஸ்லிம்களிலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரிலே பிறந்த நாள் விழா கொண்டாடுகிறார்களே, இது எங்கிருந்து வந்தது? இது முழுக்க முழுக்க நசராக்கள், கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரம். அவர்கள் தங்களுடைய நபிக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடினார்கள். அப்போது சில அறியாத முஸ்லிம்கள் நினைத்தார்கள், நாங்கள் மட்டும் என்ன சளைத்தவர்களா, நாங்களும் எங்கள் நபிக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடுவோம் என்று. இப்படித்தான் மார்க்கத்திலே எதை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் முஸ்லிம்களுக்கு விசேஷ நாளாக ஆக்கினார்களோ அந்த நாள்களை தவிர வேறு எந்த ஒரு நாளாக இருக்கட்டும், முஸ்லிம்களுடைய மாதமாகிய, முஸ்லிம்களுடைய ஆண்டாகிய ஹிஜ்ரா ஆண்டினுடைய தொடக்கமாக இருக்கட்டும், முஹர்ரத்தினுடைய ஆரம்பத்தில் கூட சில முஸ்லிம்கள் வாழ்த்துக்களை பரிமாறுவதை பார்க்கிறோம். இதற்கு நமது மார்க்கத்திலே அனுமதி இல்லை சகோதரர்களே. மிஅராஜுடைய இரவு என்று, பராத்துடைய இரவு என்று, இன்னும் எப்படியோ பல இரவுகளை, பல நாட்களை அதை ஒரு சம்பிரதாயமாக, அதை ஒரு சடங்காக, பிறநாட்களாக ஆக்கிக் கொள்கிறார்கள். ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அதுஹா என்ற இரண்டு நாட்களை தவிர வேறொன்றையும் பெருநாட்களாக, ஒரு மகிழ்ச்சிக்குரிய நாளாக ஆக்கிக் கொள்வதற்கு நமக்கு அனுமதி இல்லை. அல்லாஹ்வுடைய குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஃபுர்கானிலே 72வது வசனத்திலே சொல்கிறான் பாருங்கள், வல்லதீன லா யஷ்ஹதூன அஸ்ஸூர், வல்லதீன லா யஷ்ஹதூன அஸ்ஸூர். முஸ்லிம்கள் யார் தெரியுமா, மூமின்கள் யார் தெரியுமா, அவர்கள் பொய்யான விஷயங்களில் கலந்து கொள்ள மாட்டார்கள், பொய்யான விஷயங்களில் அவர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்வது எதை பற்றி தெரியுமா? சலஃபுகளிலே ஒரு பெரும் அறிஞர்களின் கூட்டம் சொல்கிறார்கள், ஐ லா யஹ்துரூன அயாதல் குஃபார், காஃபிர்களின் பெருநாட்களில் இவர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள், காஃபிர்களின் அந்த சடங்குகளின் நாட்களிலே இவர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள். இன்று முஸ்லிம்களுக்கு மத்தியிலும் இந்த ஒரு கலாச்சாரம் பரவிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம் சகோதரர்களே. அதுபோன்றுதான் ஆடை அலங்காரங்களிலே அந்த காஃபிர்களை போன்று ஆடை அணிவது, அவர்களுடைய ஆடையை பெருமையாக கருதுவது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஒரு மனிதனை பார்த்தார்கள், காஃபிர்கள் அணியக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட கலரிலே மஞ்சள் நிறத்திலே சாயம் பூசப்பட்ட அந்த ஒரு குறிப்பிட்ட நிற ஆடை, அவர்களுடைய மத சடங்குகளுக்காக அணியக்கூடிய அந்த ஆடை, அந்த துணியிலே ஆடை செய்து முஸ்லிம்களிலே ஒருவர் அணிந்திருந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு இது நாம் என்ன செய்திருப்போம், இதை ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொள்வோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சியாபுல் குஃபார், இது காஃபிர்களின் ஆடை, ஃபலா தல்பஸ்ஹா, அடுத்து நீ இதை அணியாதே என்று அந்த தோழருக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். ஒரு நிறத்திலே என்ன வந்துவிடப் போகிறது, எதை அவர்கள் தங்களின் மத சடங்காக தங்களுக்கென்று ஒரு அடையாளமாக வைத்திருக்கிறார்களோ அந்த நிறத்தை கூட, அந்த நிறத்தில் உள்ள ஆடையை நீங்கள் அணியக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கின்றார்கள். சஹி முஸ்லிமிலே இன்னொரு அறிவிப்பை பாருங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்லாமுக்கு விரிவான வெற்றியை தருகிறான், விசாலமான வெற்றியை தருகிறான். அங்கே சஹாபாக்கள் குடியேறுகிறார்கள், சஹாபாக்களின் மாணவர்கள் குடியேறுகிறார்கள். அபு உஸ்மான் அன்னஹதி ரஹிமஹுல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கதப இலைனா உமர் ونحن بآذربيجان يا عتبة بن فرقد إنه ليس من كدك ولا من كد أبيك ولا من كد أمك فأشبع المسلمين في رحالهم مما تشبع منه في رحلك وإياكم والتنعم وزي أهل الشرك ولبوس الحرير رواه مسلم. அந்த சஹாபிக்கு தன்னுடைய படைக்கு கமாண்டராக இருந்த அந்த தோழருக்கு உமர் அவர்கள் எழுதுகிறார்கள், உத்பாவே நீ எப்படி சாப்பிடுகிறாயோ அதுபோன்ற உணவை உனது படையில் உள்ள அத்தனை வீரர்களுக்கும் கொடு, நீ அந்த செல்வங்களை அவர்களிலிருந்து தடுத்துக் கொள்ளாதே. இந்த செல்வத்தை நீ சம்பாதித்தது கிடையாது, உனது தந்தை சம்பாதித்தது கிடையாது, உனது தாய் சம்பாதித்தது கிடையாது, நீ என்ன உணவை சாப்பிடுகிறாயோ அதே உணவை எல்லா முஸ்லிம்களுக்கும் கொடு. பிறகு சொல்கிறார்கள், ஆடை அலங்காரங்களிலும் சரி வாழ்க்கையிலும் சரி சுகபோகத்தை நீ ஒருபோதும் எதிர்கொள்ளாதே. ஐயா கும்பத்தன, சுகபோகமான லக்ஸுரி லைஃப் என்று சொல்வார்கள் அல்லவா, அது போன்ற ஆடம்பரமான வாழ்க்கையிலிருந்து உன்னை எச்சரிக்கை செய்கிறேன். முஷ்ரிக்குகளின் ஆடைகளை போன்று, அவர்களின் கலாச்சாரத்தை போன்று நீங்கள் உங்கள் கலாச்சாரத்தை மாற்றிக்கொள்ளாதீர்கள், அதிலிருந்தும் நான் உங்களை எச்சரிக்கை செய்கிறேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சஹாபிக்கு எச்சரிக்கை செய்து அனுப்புகிறார்கள். சகோதரர்களே, காரணம் என்ன தெரியுமா, நமது தொழுகை நமது மஸ்ஜிதிற்குள் அடங்கி விடுகிறது, நமது நோன்பு நம்முடைய உடலுக்குள் அடங்கி விடுகிறது, நம்முடைய ஜகாத் நம்முடைய ஹஜ் வணக்க வழிபாடு எதுவாக இருந்தாலும் அது நமக்குள் அடங்கி விடுகிறது. வெளியிலே ஒருவன் முஸ்லிம் என்று அறியப்பட வேண்டும் என்றால் அவனுக்கென்று இருக்கக்கூடிய விசேஷமான கலாச்சாரத்தை கொண்டுதான் அவன் முஸ்லிம் என்று அறியப்படுவான். அவன் ஒரு முஸ்லிக்குடைய கலாச்சாரத்திலே கலந்து விட்டால் அவனுடைய இபாதத்து அவனை பிரித்தறிவிக்காது, அவனுடைய நோன்பு அவனை பிரித்தறிவிக்காது, பார்ப்பதற்கு அவன் ஒரு முஷ்ரிக்காகவே இருப்பான். அதுபோன்றுதான் சகோதரர்களே, இன்று நம்முடைய முஸ்லிம் பெண்களுக்கு மத்தியிலும் சில ஆண்களுக்கு மத்தியிலும் பரவி இருக்கக்கூடிய கலாச்சாரம் இந்த பியூட்டி பார்லர் என்று அங்கே சென்று தங்களது முகங்களை தங்களது முடிகளை தங்களுடைய அந்த அலங்காரங்களை செய்து கொள்வது. இவற்றிலும் பார்க்க போனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, சில பெண்கள் வருவார்கள், அவர்கள் தங்களுடைய தலை முடிகளை எப்படி அலங்கரித்துக் கொள்வார்கள் என்றால், தலையிலே எப்படி முடியை அலங்கரிப்பார்கள் என்றால், ஒட்டகத்தின் திமிலை போன்று அவர்கள் தங்கள் தலை முடிகளை வைத்துக் கொள்வார்கள். இப்படிப்பட்ட பெண்கள் சொர்க்கத்தின் வாடையை கூட நுகரமாட்டார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கிறார்கள். என்று பார்த்தால் பெயருக்கு ஹிஜாப் என்று ஒரு ஆடையை அணிந்து கொள்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய அந்த ஹிஜாபிற்குள்ளே அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய அந்த ஆடை அல்லது அவர்கள் அந்த தலையிலே செய்திருக்கக்கூடிய அந்த அலங்காரம் எதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார்களோ அப்படியே இருப்பதை நாம் பார்க்கிறோம் சகோதரர்களே. அதுபோன்று இந்த ஒட்டு முடிகளை எடுத்துக்கொள்வது, முடி இல்லாதவர்கள் அந்த சவர முடி என்று சொல்வார்கள் அல்லவா, அதை கொண்டு தங்களது சிகை அலங்காரம் செய்து கொள்வது, இதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அதுபோன்று சகோதரர்களே, இன்று பல முஸ்லிம்கள் கொஞ்சம் செல்வம் வந்துவிட்டால் உடனே காஃபிர்களை போன்று அப்படியே அவர்கள் காட்சியளிக்க ஆரம்பிக்கிறார்கள். அதில் ஒன்றுதான் நாய்களை வீட்டிலே வளர்ப்பது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களது விவசாயத்திற்காக அல்லது வேட்டைக்காக அல்லது தோட்டங்களின் பாதுகாப்புக்காக நாய்களை வளர்ப்பதை அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் வீட்டிலே அழகுக்காக ஒரு செல்ல பிராணி கற்பதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி அளிக்கவில்லை. நபி அவர்கள் சொன்னார்கள், யார் ஒரு மனிதன் தேவையற்று அவன் நாய் வளர்ப்பானோ ஒவ்வொரு நாளும் ஒரு கீராத் நன்மை அவனுக்கு குறைந்து கொண்டே இருக்கும். ஒரு கீராத் என்பது உஹது மலையை போன்று அந்த அளவு நன்மை அவனுக்கு பாழாகிக் கொண்டிருக்கும். அடுத்து சகோதரர்களே, இன்று இசைக்கு அடிமையாக இருக்கக்கூடிய வாலிபு ஆண்களை பெண்களை பாருங்கள். இதுவும் காஃபிர்களின் கலாச்சாரத்தினால் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட தாக்கம். எதில் பார்த்தாலும் சரி இசை, ஏன் அவர்களுடைய செல்போனில் கூட இசையைத்தான் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். எல்லா விஷயத்திலும் இசை. இந்த இசையை எப்படி ஆக்கிவிட்டார்கள் என்றால், இதுதான் ஒரு மேல்தட்டு மக்களுடைய ஒரு அடையாளத்தை போன்று, அல்லது இன்றைய வாழ்க்கையில மனிதனுக்கு ரிலாக்ஸ் தரக்கூடியதை போன்று, வாழ்க்கையில அந்த மனிதனுக்கு டைம் பாஸ், ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு பொழுதுபோக்கு என்று இந்த இசையை புகுத்தி குர்ஆனிலிருந்து திருப்பி விட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் பாருங்கள், வமின அன்னாசி மையஷ்தரி லஹுவல் ஹதீஸ் லியுதில் அன் சபீலில்லாஹ். மக்களிலே சிலர் வீணான பேச்சுகளை விலைக்கு வாங்கி அதை மக்களுக்கு மத்தியிலே பரப்பி அல்லாஹ்வின் பாதையிலிருந்து தடுக்கிறார்கள் என்று. இது இசையை குறித்து இறக்கப்பட்டது என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு சத்தியம் செய்து சொல்கிறார்கள். எனவேதான் இசை கேட்பவர்கள் குர்ஆனிலே நாட்டம் கொள்ள மாட்டார்கள், இசை கேட்பவர்கள் மார்க்க உரைகளிலே நாட்டம் கொள்ள மாட்டார்கள், இசை கேட்பவர்கள் ஹதீஸுகளை படிப்பதிலே அவர்களுக்கு விருப்பம் இருக்காது. முற்றிலுமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போன்று, இன்னல் கனா யும்பித்துன் நிஃபாக ஃபில் கல்பி, இந்த நயவஞ்சகத்தை இசை உள்ளத்திலே வளர்க்கிறது. எப்படி ஆற்று நீர் அதன் ஓரத்திலே சின்ன சின்ன புற்பூண்டுகளை முளைப்பிக்கிறதோ, அதுபோன்று இசை உள்ளங்களிலே நயவஞ்சகத்தை முளைப்பிக்கிறது என்று. இதுவும் கண்ணியத்திற்குரியவர்களே, மாற்றார்களுடைய கலாச்சாரத்தால் ஏற்பட்ட தாக்கம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இப்படி நமது வாழ்க்கையிலே ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்து எது பிறருடைய கலாச்சார தாக்கத்தால் நமக்கு நம்முடைய வாழ்க்கையை பாதித்திருக்கிறது, நம்முடைய இபாதத்தை பாதித்திருக்கிறது, நம்முடைய பர்சனாலிட்டி நம்முடைய தனித்தன்மையை பாதித்திருக்கிறது என்பதை அறிந்து அதிலிருந்து நாம் சுத்தமாகி கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த ஒரு சிறந்த கலாச்சாரத்தை வாழ்க்கை கலாச்சாரத்திலேயே சிறந்த கலாச்சாரம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கலாச்சாரம் என்று சொன்னார்களே, அந்த கலாச்சாரத்தை அறிந்து அதை நாமும் பின்பற்றி நமது பிள்ளைகளுக்கும் போதித்து நமது வாலிப சகோதர சகோதரிகளுக்கும் போதித்து இந்த சமுதாயத்தை ஒரு கலப்பற்ற சிறந்த தனித்துவம் மிக்க தனி அடையாளம் மிக்க ஒரு முஸ்லிம் சமுதாயமாக மாற்றுவோமாக. அக்கூலு கௌலி ஹாதா வஅஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம லீ வலக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூர்.